மலேசிய நாட்டின் மூத்த தமிழ் எழுத்தாளர் முனைவர் இரா கார்த்திகேசு அவர்கள் கடந்த திங்கட்கிழமையன்று காலமான செய்தி நாம் அறிந்த ஒன்று. மலேசியாவின் முன்னணி எழுத்தாளரான அவர் தமிழ்நாட்டில் கணையாளி, தீரானதி, இந்தியா டுடே, கல்கி என்று பல இதழ்களில் சிறுகதைகளையும் விமர்சன கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அவர் சிறுகதை தொகுப்புகள், 5 நாவல்கள், 2 விமர்சன கட்டுரைகள் என்று 12 நூற்களை படைத்தவர். அவரின் ஊடகம் தொடர்பான பின்னணியை நோக்கினால் அவர் ஊடகத்துறையில் தமிழர்கள் மத்தியில் பெரும் ஆளுமையாக வலம் வந்தவர். மலாய் பல்கலைக்கழகத்தில் தவத்திரு தனிநாயகம் அடிகளாரின் கீழ் இந்திய ஆய்வியல் துறையில் இளங்கலை பட்டமும், பின்னர் நியூயார்க் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை துறையில் முதுகலை பட்டமும், இங்கிலாந்தின் லெஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பொதுமக்கள் தொடர்பு துறையில் முனைவர் பட்டமும் பெற்றவர். இரா கார்த்திகேஸ் அவர்களின் ஊடக பணியை நோக்கினால் அது மலைப்பை தரும். மலேசிய வானொலியின் தமிழ் பிரிவில் ஒலிபரப்பாளராக பணியை துவக்கி அங்கே துணைத் தலைவராகவும் நிர்வாகியாகவும் பணியாற்றியவர். மட்டுமல்ல, கார்த்திகேஸ் அவர்கள் பினாங்கில் உள்ள மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பொதுமக்கள் தொடர்பு ஊடக பிரிவில் விரிவுரையாளராக பணியாற்றியவர். அங்கு ஒலிபரப்புத் துறையில் விரிவுரையாளராகவும் துறைத் தலைவராகவும் பின்னர் பேராசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தம்முடைய படைப்புகளுக்காக மலேசியாவிலும் தமிழ்நாட்டிலும் பல பரிசுகளை பெற்றவர் இரா கார்த்திகேசு அவர்கள். நாம் பெருமையுடன் நினைவுகூறும் அம்சம், இரா கார்த்திகேசு அவர்கள் நமது SBS தமிழ் ஒலிபரப்பின் செய்தியாளராக 2005 ஆண்டு முதல் 2007 ஆண்டு என்று சுமார் 3 ஆண்டு காலம் பணியாற்றியவர். மிகவும் சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் 15 தேதி அவர் நமது ஒலிபரப்பிற்காக தொலைபேசி வழி முன்வைத்த பார்வைகள் பகுதி இன்றும் ஒலித்தால் பொருத்தமாகவே உள்ளது. இரா கார்த்திகேஸ் அவர்களை நினைவுகூறும் முகமாக அந்த செய்தியை இதோ மறு ஒலிபரப்பு செய்கிறோம். இதோ ஒலிக்கப் போகிறது அவரின் செய்தி குரல். அடுத்து மலேசியா. மலேசியாவிலிருந்து நமது செய்தியாளர் டாக்டர் ரே கார்த்திகேசு.
வணக்கம். உலகில் இந்தியர்கள் வசிக்கின்ற பிற எல்லா இடங்களையும் போலவே மலேசியாவிலும் தீபாவளி களை கட்டியிருக்கிறது. சீனர்கள் உலகின் பல நாடுகளிலும் குடிபெயர்ந்து வாழும் போது லிட்டில் சைனா அமைத்துக் கொள்வது போல, மலேசியாவிலும் பெரிய நகரங்களில் லிட்டில் இந்தியா இப்போது காண கிடக்கிறது. இவற்றை குட்டி இந்தியாக்கள் என்று சொல்வதை விட மலேசியாவை பொறுத்தவரை குட்டி தமிழ்நாடுகள் என்றே சொல்லிவிடலாம். 90 விழுக்காடு தமிழ் கலாச்சார வர்த்தகமே இங்கு நடைபெறுகிறது. ஆகவே இந்த குட்டி தமிழ்நாடுகளிலும் தீபாவளி களை கட்டியிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த குட்டி இந்தியாக்கள் ஒரு பெரிய விஷயமாக கண்ணில் பட்டதில்லை. ஏனெனில் இந்தியர்கள் நாடு முழுவதிலும் ஆங்காங்கே தொலைதூரங்களில் உள்ள ரப்பர் தோட்டங்களில் தனித்தனியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகும், மலேசியாவில் திட்டமிடப்பட்ட பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்ட பிறகும், இந்த ரப்பர் தோட்டங்கள் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. ரப்பர் விலை படுவீழ்ச்சி அடைந்ததும் ஒரு முக்கிய காரணம், ரப்பர் தோட்டங்கள் கோல்ஃப் திடல்களாகவும் குடியிருப்பு பகுதிகளாகவும் ஆகியுள்ளன. உலகின் முதல் ரப்பர் உற்பத்தி நாடாக இருந்த மலேசியா அந்த பெருமையை இந்தோனேசியாவிடம் இழந்தது. தோட்டத் தொழிலை தொடர்ந்து நடத்தும் முதலாளிகளும் ரப்பர் பயிரிடுவதை விட இன்னும் அதிக லாபம் தரும் பயிரான செம்பனை எண்ணெயை பயிரிடுவதையே விரும்புகிறார்கள். செம்பனை தோட்டத்துக்கு இவ்வளவு அதிகமான தொழிலாளர்கள் தேவையில்லை. ஆகவே குறைந்த ஆட்களே அந்த தோட்டங்களில் இருக்கிறார்கள். அவர்களிலும் தமிழர்களை விட ஒப்பந்த தொழிலாளர்களாக வரும் இந்தோனேசியர்கள், பங்களாதேசிகள், மியான்மியர்கள் இவர்களே அதிகம் இருக்கிறார்கள். இந்த மாற்றங்களின் விளைவாக தோட்டங்கள் தமிழர்களின் முக்கிய தளங்கள் என்ற நிலை மிகவும் மாறிவிட்டது. 2 தலைமுறைகளுக்கு முன் இந்தியர்கள் தோட்டப்புறங்களை விட்டு நகரங்களுக்கு குடியேறினார்கள். முதல் தலைமுறை நகரத்துக்கு ஒதுக்குப்புறமாகவே வாழ்ந்தது. புறம்போக்கு நிலங்களில் குடிசைகள் அமைத்துக் கொண்டு சிறு தொழில்களிலும் அரசாங்கத்தில் துப்புரவு மற்றும் மராமத்து தொழில்களும் அவர்கள் அமர்ந்தார்கள். இந்த புறம்போக்கு வாழ்க்கை ஒரு தலைமுறையை வதைத்திருந்தாலும் அவர்களின் பிள்ளைகளில் பெரும்பாலோர் தோட்டப்புற பிற்போக்கு வாழ்க்கையை பின்தள்ளிவிட்டு பள்ளிகளுக்கு செல்ல முடிந்ததாலும், முற்போக்கு சூழ்நிலைகளில் வளர முடிந்ததாலும், வியாபாரங்களில் ஈடுபடுத்தப்பட்டதாலும் இப்போது பொருளாதாரத்தில் முன்னேறியிருக்கிறார்கள். சில குடும்பங்கள் திசையிழந்து சிதறி போனதும் உண்டு. ஆனால் ஒரு நாடு தீவிர பொருளாதார மாற்றம் அடைய முனையும் போது அதில் ஊக்கம் குறைந்த ஒரு பகுதியினர் பின்தள்ளப்படுவது முன்னேற்றத்திற்கு கொடுக்கப்படும் விலை என்றே கொள்ள வேண்டும். இந்த நகரத்துக்கு குடிபெயர்தல் என்ற வரலாற்றால் தான் பெருநகரங்களில் ஏற்கனவே சிறு அளவில் இருந்த குட்டி இந்தியாக்கள் இப்போது பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. கோலாலம்பூரில் 3 பகுதிகள் இப்படி குட்டி இந்தியாக்களாக புதுப்பொலிவு பெற்றுள்ளன. செட்டியார்கள் அதிகம் வாழ்ந்த அம்பாங் ஸ்ட்ரீட் பெரும் வணிகத்தளம். பக்கத்திலேயே மஸ்ஜித் இந்தியா வீதியிலும் தமிழர்களும் தமிழ் முஸ்லிம்களும் தங்கள் பாரம்பரிய வர்த்தகங்களை பெரிதும் வளர்த்திருக்கிறார்கள். இவை இரண்டையும் விட பெரிதாக பிரிக்ஃபீல்ஸ் என்னும் வீதி மிக பெரும் தமிழர் வணிக கேந்திரமாக ஆகியிருக்கிறது. பிரிக்ஃபீல்ஸின் பிரதான சாலைக்கு காலஞ்சென்ற மலேசிய இந்திய தலைவர் துன் சம்பந்தனின் பெயர் இடப்பட்டிருப்பதுடன் அதன் கிளை சாலைகள் பலவும் அவர் பெயரை தாங்கியிருக்கின்றன. மோனோ ரயில் நிலையம் ஒன்றுக்கும் துன் சம்பந்தனின் பெயரே இடப்பட்டிருக்கிறது. கோலாலம்பூருக்கு வெளியே கிள்ளான், பினாங்கு ஆகிய நகரங்களிலும் குட்டி இந்தியாக்கள் உருவாகியுள்ளன. இந்த 3 நகரங்களிலுமே மாநில அரசுகள் அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கியிருப்பதுடன் இந்த குட்டி இந்தியாக்களை சுற்றுலா தலங்களாக அறிவித்து தங்கள் சுற்றுலா விளம்பர கையேடுகளில் இவற்றை சேர்த்திருக்கிறார்கள். தோட்டங்களிலிருந்து நகரங்களுக்கு நடந்துள்ள இடப்பெயர்ச்சியினால் சில சிக்கல்கள் எழாமல் இல்லை. முதல் சிக்கல், தோட்டப்புறங்களில் இருந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் தங்கள் மாணவர்களை இழந்து பல மூடப்பட்டன. நகரத்துக்கு சென்ற பின் மாணவர்கள் தமிழ் பள்ளிகளுக்கு போக போதிய பள்ளிகளும் இல்லை, இருக்கும் பள்ளிகளில் போதிய இடங்களும் ஆசிரியர்களும் இல்லை. இவர்களுக்கு புதிய பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுப்பதில் அரசாங்கம் அதிக அக்கறை காட்டவில்லை என்ற குறை அதிகம் கூறப்படுகிறது. அதேபோல தோட்டப்புற கோவில்களும் பல பொலிவிழந்து போயின. அவற்றின் பராமரிப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. நகரங்களில் உள்ள பெரிய கோயில்கள் மேலும் பொலிவு பெற்றுள்ளன. பல பெரிதாக கட்டப்பட்டு பெரும் ஆடம்பரத்துடன் கும்பாபிஷேகங்களை பெற்றுள்ளன. மலேசியாவில் இந்த ஆண்டு தீபாவளி பெருநாள் சிறப்பாகவே இருக்கும் என்பதை இந்த குட்டி இந்தியாக்களில் காணப்படும் பரபரப்புகளிலிருந்து யூகிக்க முடிகிறது. விலைவாசிகள் உயர்ந்துள்ள நிலையில் சிக்கனமாக கொண்டாடுங்கள் என தலைவர்கள் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த அறிவுரை தீபாவளி முடிந்த பின்தான் அவர்களுக்கு உரைக்கும் என்றே தோன்றுகிறது.